ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு கேன உபநிஷதம். இப்போ இந்த வகுப்பில் வந்து கடந்த வகுப்புகள் மூலமாக நாம் 5 மந்திரங்களை பார்த்து முடித்தோம். மொத்தம் வந்து இந்த உபநிஷத் பாடத்தில் 3 அத்தியாயங்கள் இருக்குன்னு பார்த்தோம். அதில் நாம் முதல் அத்தியாயத்திலே 9 மந்திரங்கள் இருக்கு என்றும் பார்த்தோம். அதிலே நாம் கடந்த வகுப்புகள் மூலமாக 5 மந்திரங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்னும் ஒரு 4 மந்திரங்கள் இருக்கு இந்த முதல் அத்தியாயத்தில் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ நம்ம இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 மந்திரங்களையும் ஒட்டுக்கா ஃபஸ்ட்டு பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் தான் விளக்கம் பார்க்க போகிறோம். இப்போ ஏன் அந்த 4 மந்திரங்களை நம்ம இன்றைக்கு ஒட்டுக்கா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த முதல் அத்தியாயத்தில் 5வது மந்திரத்திலிருந்து 9வது மந்திரம் வரைக்கும், 5 மந்திரங்கள் வரைக்கும் அந்த 2வது வரி வந்து ஒரே விஷயத்தையே சொல்லும். அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ததேவ பிரம்ம துவம் வித்தி நேதம் யதித முபாசதே அப்படிங்குது. அப்போ அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தா, வழிபடப்படுகின்ற பொருள் பிரம்மம் அல்ல என்பதை நீ அறிந்து கொள் என்று இங்கே சொல்லுது. அதாவது நாம் வழிபடுகின்ற பொருள் வந்து பிரம்மம் அல்ல, ஆன்மா அல்ல என்று சொல்லுது. இது எப்படி அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம வந்து ஏதோ இறைவன் நினச்சி எதையோ வணங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இல்லை என்று சொல்லுது. நீங்கள் வழிபடுகின்ற பொருள்கள் எல்லாம் ஆன்மாவே இல்லை அப்படின்னு சொல்லுது. அதை தான் நேற்றைய 5வது மந்திரத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம், யத் வாசன யுதித்தம் ஏன வாக்க யுத்தியதே ததேவ பிரம்ம துவம் வித்தி நேதம் யதித முபாசதே அப்படிங்கிற வரிகளோட பார்த்தோம். அப்போ என்ன அதுக்கு தமிழில் அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, எது வாக்கினால் விளக்கப்பட முடியாதோ, எதனால் வாக்கு விளக்கம் பெறுகிறதோ அதுவே ஆன்மா. இவ்வாறு உபாசிக்கப்படுகின்ற, அதாவது உங்களால் வழிபடப்படுகின்ற பொருள் பிரம்மம் அல்ல, ஆன்மா அல்ல என்று சொன்னது நேற்றைய மந்திரத்தில். இப்போ இதே விஷயத்தை தான் அடுத்து வரக்கூடிய 6வது, 7வது, 8வது, 9வது மந்திரம் வரைக்கும் அந்த புலன்களை மட்டும் மாற்றி மாற்றி சொல்லும். இப்போ இதில் வந்து வாக்கு பற்றி சொல்லுது இல்லையா. இப்போ 6வது மந்திரத்தை பார்ப்போமே. 6வது மந்திரம் என்ன சொல்லுது, என் மனசா நா மனுத்தே ஏனா ஹூர்மனோமதம் ததேவ பிரம்ம தம் வித்தி நேதம் யதித முபாசதே. இது 6வது மந்திரம். இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, எது மனத்தால் அறியப்பட முடியாதோ, எதனால் மனம் அறியப்படுகிறதோ அதுவே ஆன்மா என்று அறிய வேண்டும் என்பதாக இங்கு வருகிறது. அடுத்த லைன்ல இங்கே வழிபடுகின்ற பொருள் பிரம்மம் அல்ல, ஆன்மா அல்ல என்பதை அறிந்து கொள் என்று சொல்லுது. அப்ப இங்க வந்து மனசை பத்தி சொல்லுது. அதாவது எது மனதால் அறியப்பட முடியாதோ, எதனால் மனம் அறியப்படுகிறதோ அதுவே ஆன்மா என்று இந்த 6வது மந்திரத்திலையும் சொல்லிடுது. அடுத்தது 7வது மந்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, எம் சக்ஷுஷானா பஷ்யதி ஏன சக்ஷும்சி பஷ்யதி ததேவ பிரம்ம துவம் வித்தி நேதம் யதித முபாசதே. அதே லைன், அந்த 2வது லைன் பூரா வந்து காமனாக இருக்கும். இந்த 5வது மந்திரத்திலிருந்து 9வது மந்திரம் வரைக்கும் அந்த 2வது வரி ஒரே மாதிரி வரும். அப்போ இங்கே என்ன சொல்லுது, இந்த 7வது மந்திரத்தில் எது கண்களால் பார்க்கப்படுவதில்லையோ, ஆனால் எதனால் கண்கள் பார்க்கின்றனவோ அதுவே ஆன்மா. ஆகவே இங்கே வழிபடப்படுகின்ற பொருள் ஆன்மா அல்ல என்பதை அறிந்து கொள் என்பதாக இந்த 7வது மந்திரம் இருக்கிறது. அடுத்தது 8வது மந்திரம், ஸ்ரோத்ரேன நான் ஸ்ருணோத்தி ஏன ஸ்ரோத்ரமிதம் ஸ்ருதம் ததேவ பிரம்ம துவம் வித்தி நேதம் யதித முபாசதே. இங்க என்ன சொல்லுது, எது காதுகளால் கேட்கப்படுவதில்லையோ, எதனால் காதுகள் கேட்கின்றனவோ அதுவே ஆன்மா. எனவே இங்கே வழிபடப்படுகின்ற பொருள் ஆன்மா அல்ல, பிரம்மம் அல்ல என்பதை அறிந்து கொள் அப்படின்னு இந்த 8வது மந்திரத்திலையும் சொல்லுது. அடுத்தது இறுதி மந்திரம், இந்த அத்தியாயம் 1 9வது மந்திரம், அது என்ன சொல்லுது? யத் பிராணேன ந பிராணித்தி ஏன பிராணகா பிரணியதே ததேவ பிரம்ம துவம் வித்தி நேதம் யதித முபாசதே. இந்த 9வது மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எது மூச்சினால் முகரப்படுவதில்லையோ, எதனால் மூச்சு முகர்கின்றதோ அதுவே ஆன்மா. இங்கே வழிபடப்படுகின்ற பொருள் ஆன்மா அல்ல என்பதை அறிந்து கொள் என்பதாக இந்த 9வது மந்திரமும் பொருள் சொல்லுது. அப்போ நாம் இங்கே பார்த்த இந்த கடைசி 5 மந்திரங்கள் இந்த கேன உபநிஷதம் பகுதியில் முதல் அத்தியாயத்தில் 9 மந்திரங்களில் கடைசியாக பார்த்த 5 மந்திரங்களுக்கும் அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, புலன்களுடைய அடிப்படையில் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொன்றும் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அது வாக்கினால் விளக்கப்பட முடியாது, ஆனால் அந்த வாக்கு எதனால் விளக்கம் பெறுகிறதோ அது ஆன்மா. அதே மாதிரி எது வந்து மனதினால் அறியப்பட முடியாதோ, எதனால் மனம் அறியப்படுகிறதோ அது ஆன்மா. எது காதுகளால் கேட்கப்படுவதில்லையோ, எதனால் காதுகள் கேட்கின்றனவோ அது ஆன்மா. இப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வருது. அதே மாதிரி பிராணன், எது மூச்சினால் முகரப்படுவதில்லையோ, எதனால் மூச்சு முகர்கின்றதோ அது ஆன்மா அப்படின்னு இந்த ஒவ்வொரு விஷயத்தையும், எது உண்மையிலேயே ஆன்மா இல்லை, எது ஆன்மா அப்படிங்கிறத நமக்கு அந்த டிஃபரன்ஸை வந்து இங்கே வெரிஃபை பண்ணி சொல்லுது கரெக்டாக. அப்போ நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், இப்போ கண்களால் நான் பார்க்கிறேன் அப்படின்னா, அந்த கண்களால் பார்க்கப்படுவதனால அது ஆன்மா ஆகிவிடாது, ஆனால் அந்த கண்களால் எது பார்க்கிறதோ அதுதான் இங்கே ஆன்மா. அதே மாதிரி இப்போ நான் மூச்சு விட்டுட்டு இருக்கிறேன், அப்போ மூச்சினால் முகரப்படுவதில்லையோ, எது வந்து மூச்சினால் முகரப்படுவதில்லையோ, ஆனால் எதனால் மூச்சு முகர்கிறதோ அது ஆன்மா. அப்போ இங்கே நம்ம முகரும் போது ஒரு விஷயம் நமக்கு அனுபவம் ஆகுது இல்லையா, அந்த ஸ்மெல் நமக்கு அனுபவம் ஆகுது, ஆனால் அந்த ஸ்மெல்லை வச்சு அந்த ஆன்மாவை நம்ம புரிஞ்சிக்க முடியாது, ஆனால் அந்த ஸ்மெல்லை அறிந்து கொள்வதே ஆன்மா தான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்கே சொல்ல வருது சாஸ்திரம். இந்த 5 மந்திரங்கள்லையும் என்ன சொல்ல வருதுன்னா, 2வது வரியில் இங்கு வழிபடுகின்ற பொருள் ஆன்மா அல்ல என்பதை அறிந்து கொள் என்பதாகவே வருது. அப்ப ஏன் அப்படி சொல்லுது, வழிபடுவது ஆன்மா அல்ல அப்படின்னு ஏன் சொல்லுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப வந்து மொத்தம் நம்ம 5 மந்திரங்களுக்கும் ஒட்டுக்கா பொருள் பார்க்க போறோம். ஆனா இப்போ நேற்றைய பாடத்துல அந்த 5வது மந்திரத்துக்கு ஒரு தெளிவான விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி கொடுத்தோம், காரண காரிய தத்துவம், அதாவது காரண காரிய தொடர்பு பார்த்தோம், காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம், அதாவது எது காரணமாக இருக்குதோ அதுதான் இந்த காரியத்துக்கும் ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நாம் பார்க்கின்ற காரியங்களுக்கெல்லாம் காரணமாக ஒன்று இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோம் நேற்றைய வகுப்பில். அப்போ இந்த விஷயந்தான் எல்லாத்துக்குமே, ஒவ்வொரு புலன்களுக்கும் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ மூக்கு முகருதுன்னா அந்த மூக்கு முகர்வதற்கு காரணமாக அந்த ஆன்மா தான் இருக்குது, நாக்கு சுவைக்குதுன்னா அந்த நாக்கு சுவைப்பதற்கு ஆதாரமாக அந்த ஆன்மா தான் இருக்குது, காது கேட்குதுன்னா அந்த கேட்பதற்கு ஆதாரமாக அந்த ஆன்மா தான் இருக்குது அப்படி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த 5 மந்திரங்கள் மூலமாக தனித்தனியாக இந்த உபநிஷத் ரிஷி நமக்கு வந்து சுட்டி காட்டியிருக்கார். இதற்கெல்லாம் சேர்ந்து நம்ம நேற்றைய காரண காரிய தொடர்பில் விளக்கம் கொடுத்துட்டோம், இப்படித்தான் அது நிகழ்வு இருக்கு. அப்போ எனர்ஜி வந்து எப்படி உருமாற்றம் அடையுது, அது எப்படி மாறுதுன்னா, கண்கள் மூலமாக காட்சியை பார்க்குது, காது மூலமாக விஷயங்களை கேட்குது, நாக்கு மூலமாக வார்த்தைகளை பேசுது, அதே நாக்கு மூலமாக சுவைகளை எல்லாம் ருசிக்குது, இப்படி தான் அது பண்ணுது. ஆன்மா வந்து தன்னுடைய எனர்ஜியை பலவாறாக பரிணமித்து கொள்கிறது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆன்மா வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஒர்க் பண்ணும், எப்படி வேணால் மாறிக்கும், அதனுடைய தன்மை அப்படி ஒரு மகத்தான பொருள் அந்த ஆன்மா. அப்போ அதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த உபநிஷத் ரிஷி வந்து இப்படி நமக்கு கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக தனித்தனியாக அந்த புலன்களை பற்றியும் அந்த புலன்கள் மூலமா ஆன்மாவினுடைய உண்மை தன்மையை பற்றியும், மேலும் நாம் ஆன்மா என்று நினைத்து கொண்டு வழிபடுகின்ற விஷயங்களை பற்றியும் இங்கு தெளிவுபடுத்துறார். அப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த வழிபடுகின்ற பொருள் எல்லாம் நம்ம எப்படி வழிபட்டு இருக்கிறோம், கோயில்கள்ல சிற்பங்கள்ல வழிபடுறோம், மூலவருங்கிறோம், அப்புறம் உற்சவருங்கிறோம். அதாவது மூலவருங்கிறது வந்து விக்கிரகம் வந்து உள்ள வச்சிருப்போம், அது மூலவர். அதே மூலவருக்கு வந்து ஒரு செம்பினாலையோ பித்தளையிலையோ ஒரு விக்கிரகத்தை செஞ்சு வச்சிருப்போம், ஐம்பன்ல கூட செஞ்சு வச்சிருப்போம். அந்த விக்கிரகத்தை வந்து நம்ம உற்சவர்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பெருமாள் கோயிலையோ ஒரு சிவன் கோயிலையோ நம்ம வழிபட போனோம் அப்படின்னா அந்த மூலவரை வந்து அசைக்க முடியாது, ஊர்வலம் கொண்டு போக முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உற்சவருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் பண்ணி வணங்கிட்டு அந்த மூலவரை வந்து அங்கிருந்து இடம் மாற்ற முடியாது இல்லையா. அதனால உற்சவரை எடுத்துக்கிட்டு நம்ம கோயிலை சுற்றி வருவோம். இதுதான் நம்ம நடைமுறையில பார்க்குறோம். ஆனால் இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீ நினைத்து கொண்டிருக்கிற ஆன்மா வந்து அந்த மாதிரி நீ வழிபடுகின்ற பொருளில் இல்லை அப்படின்னு சொல்லுது. அதான் நான் நேற்றைய பாடத்திலே உங்களுக்கு சொன்னேன். அதாவது கடவுள் வழிபாட்டை பற்றி நாஸ்திகர்கள் வந்து பெருசாக பேச வேண்டியதில்லை, நாஸ்திகர்களே இதை பேசுகிறார்கள் என்று நான் சொன்னேன். அதுதான் இந்த உபநிஷத்ரிஷியும் சொல்கிறார். ஆனால் எப்படி அதை சொல்ல வருகிறார் என்பதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இல்லையா, அது இப்போ பார்ப்போம். இந்த ஐந்து மந்திரங்களுக்கும் சேர்த்து அந்த விளக்க உரையை நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஆன்மா என்பது ஒரு உயிர் ஆற்றல் என்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், எனர்ஜி அப்படின்னு நேற்றே பார்த்தோம். ஆன்மாவை வந்து நீங்கள் ஒரு எனர்ஜியாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக தான் நான் என்ன சொன்னேன், மின்சாரத்தை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னேன். அந்த மின்சாரம் வந்து எப்படி ஒரு எனர்ஜியாக இருக்குது, அதில் பிரகாசிக்கின்ற பல்பு தான் வந்து மாறுபடுது. 0 வாட் பல்புக்கு அதுக்கு தகுந்த வெளிச்சம் வரும், 100 வாட் பல்புக்கு அதுக்கு தகுந்த வெளிச்சம் வரும். வித்தியாசம் பல்புல தான் இருக்கே தவிர மின்சாரத்தில் இல்லை அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி தான் இங்கே ஆன்மாவும், ஆன்மாவில் எந்த வித்தியாசமும் இல்லை. உங்களுக்கு ஒரு ஆன்மா எனக்கு ஒரு ஆன்மா அப்படின்ற வித்தியாசமெல்லாம் கிடையாது, ஆன்மா ஒன்று தான். ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி பிரகாசிக்கிறீங்க, நான் ஒரு மாதிரி பிரகாசிக்கிறேன், மிருகம் ஒரு மாதிரி பிரகாசிக்குது, தாவரம் ஒரு மாதிரி பிரகாசிக்குது அப்படின்னா அது அந்தந்த உடல்கள் தான் காரணமே தவிர ஆன்மாவில் வித்தியாசம் இல்லை. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட், அது ஒரு முக்கிய பாயிண்ட். இப்போ ஆன்மா வந்து உயிராற்றல் தான்ன்றதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா, இப்போ நம்ம சாதாரணமாக தானியங்கள் எடுத்துக்கலாமே, நெல்மணிகள் அல்லது கோதுமை இந்த மாதிரி தானியங்களை, பச்சைப்பயிர் எது வேணால் எடுத்துக்கோங்களேன், தானியங்களை எடுத்துக்குங்க. அதை வந்து நீங்கள் வீட்டில் முளைக்கட்டி வச்சு பார்த்தீங்கன்னா நாளடைவில் அந்த முளைக்க விட்டுருக்கும் பாருங்கள், அந்த தானியத்திலேருந்து ஒரு முளைப்பு வெளியே வந்து ஒரு சின்ன வெள்ளை கலரில் ஒரு முளைக்க வெளியே வந்திருக்கும். அப்போ இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, ஓ அந்த தானியங்களுக்கு ஒரு உயிராற்றல் இருக்குது, ஒரு உயிர் இருக்குது, அதனால தான் அதிலிருந்து ஒரு முளைப்பு வெளிப்பட்டுருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது இல்லையா. சாதாரணமாக நம்ம நடைமுறையில் இருக்கிறத வச்சு பேசுவோம். அப்போது ஒரு தானியத்தில் நம்ம வந்து முளைக்கட்டி வச்சோம்னா அது முளைப்பு வெளிப்பட்டு அதிலிருந்து உயிர் இருக்கிறது என்று நமக்கு காட்டி கொடுக்குது. இப்போ அதுவே நீங்கள் வந்து கூழாங்கற்கள் இருக்கு இல்லையா, குழந்தைங்கள்லாம் வச்சு விளையாடுகின்ற கூழாங்கற்களை எடுத்துகிட்டு வந்து முளைக்கட்டி வச்சு பாருங்கள், அதில் முளைப்பு வருமா, வராது. ஏன், என்ன காரணம், ஏன் அப்படி. அப்போ என்ன இங்கே புரிஞ்சுக்கணும்னா, எல்லாவற்றிலும் ஆத்மா இருக்குது, ஆனால் அந்த ஆத்மா பிரகாசிப்பதற்கான உடல் இல்லை, அந்த உடல் தகுதி அடையில. அதை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும், உடலுடைய தகுதியின் அடிப்படையில் தான் ஆன்மா பிரகாசிக்கும். அதை மெயின் பாயிண்டாக நாம் இங்கே நோட் பண்ணிக்கணும். அப்போ அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஏன் வந்து திருமூலர்கிட்ட அது அவ்வளோ அருமையாக பிரகாசிச்சுது, திருநான சம்பந்தர்கிட்ட ஏன் அந்த ஆன்மா அவ்வளோ அருமையாக பிரகாசிச்சுது, நம்மக்கிட்ட ஏன் பிரகாசிக்கலை, அப்புறம் நமக்கு கீழான மிருகங்கள் கிட்ட ஏன் பிரகாசிக்கலை, அப்படியே கீழே போய்கிட்டே இருந்தால் தாவரத்துலேயும் பிரகாசிக்கல, அதுக்கும் கீழே போனால் கூழாங்கல்ல பிரகாசிக்கவே இல்லை, அது முளைப்பு கூட விட மாட்டேங்குது, உயிராற்றல் கூட அங்கே வளரலை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலை என்ன காரணம் அப்படி நம்ம பார்த்தோம்னா, இந்த உயிரினங்களுக்கு அந்த ஆன்மா பிரகாசிக்க வேண்டும் என்றால் அது படிப்படியாக உயிராற்றலில் வளர்ச்சி அடைய வேண்டும், அது தன்னுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று இங்கு சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயமா பார்க்க முடியுது. அப்போ கூழாங்கல்ல ஆத்மா பிரகாசிக்க முடியவில்லை என்பதற்கு என்ன காரணம் என்றால், அது ஒரு ஜடப்பொருள் தன்மையில் இருக்கிறதுனால அதனால் ஆன்மாவை பிரகாசிக்க வைக்க முடியவில்லை. அது எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் இல்லை அந்த கூழாங்கல்லுக்கு. அதற்கு எந்த புலன்களும் இல்லை. எந்த விஷயத்தையும் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு அவல நிலையில் இருக்கிறதுனால அது போட்டது போட்ட மாதிரியே கிடக்கிறதுனால அதை ஜடப்பொருள் என்று நாம் சொல்கிறோம். அதுவே நாம் தாவரங்களில் தொடங்கி மனிதன் வரைக்கும் எல்லாவற்றையும் நம்ம உயிர் பொருள் என்று சொல்கிறோம். ஏன் அதுக்கெல்லாம் உயிர் இருக்கு? அதுதான் ஆன்மா பிரகாசிக்கிறதுனால உயிர் இருக்குன்னு சொல்கிறோம். ஆன்மா பிரகாசிக்கலைன்னா அங்கே உயிர் இல்லை. அதுக்கு தான் நான் கடந்த பாடத்தில் உதாரணம் சொன்னேன். ஒரு இறந்த பிணம் வந்து கிடக்கும். அந்த பிணத்துக்கு கண் இருக்கும், காது இருக்கும், ஆனால் கண்களால் பார்க்காது, காதுகளால் கேட்காது. ஏன்? அதுக்கு உயிர் இல்லை, அது பிணம். அப்போ அது மாதிரி ஜடப்பொருள்களுக்கும் உயிராற்றல் இல்லாததுனால அது பிரகாசிக்க மாட்டேங்குது, அதில் ஆன்மா பிரகாசிக்க முடியல. அப்போ இந்த அடிப்படையில் நாம் இங்கே புரிந்து கொள்ளும்போது இங்கே படைக்கப்பட்ட உயிரினங்கள் எல்லாவற்றிலும் ஆன்மா இருக்கின்றது. ஆனால் அந்த ஆன்மா பிரகாசிப்பதின் அடிப்படையில் தான் அந்த ஆன்மாவை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளில் கூட ஆன்மா இருக்குது. ஏன்னா அந்த நுண்கிருமி இயங்குது, அது அசையுது, ஓடுது, இடம் மாறுது, அப்புறம் ஒரு உடம்புக்குள்ளே பூந்துக்கிட்டு மல்டிப்புள் ஆகுது, ஒரு கொரோனா 1000 கொரோனாவாக மாறுது, அப்போ வைரஸ் கிருமிகளும் அது மாதிரி நிறைய மல்டிப்புள் ஆகுது. அப்போ அதுக்கு உயிராற்றல் இருக்கிறதுனால அது இனப்பெருக்கம் செய்கிறது, அது மேலும் மேலும் வளர்ச்சியை அடைகின்றன அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவியல் உண்மை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? உயிருள்ள பொருள்களில் ஆன்மா பிரகாசிக்கிறது என்ற அடிப்படை உண்மையை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஜடப்பொருளில் ஆன்மா பிரகாசிக்க முடிவதில்லை என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம்னா, ஆன்மா என்பது ஒரு உயிராற்றல், அது ஒரு சேத்தனம் என்ற சாஸ்திரம் சொல்லுது. சேத்தனம் அப்படின்னா ஒரு உயிருள்ள பொருள் அப்படின்னு அர்த்தம். சேத்தனம்னு சொல்கிறோம், சான்ஸ்கிரிட் வேர்ட் அது. அப்போ இங்கே ஆன்மா ஒரு சைத்தன்யம், சேத்தனம் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இப்போ ஆன்மா இல்லாத உடல் இருக்கு இல்லையா, இறந்து போன உடலுக்கு அதுக்கு வந்து உயிர் இல்லை இல்லையா. அந்த நிலையில் அந்த உயிரற்ற ஜடப்பொருளுக்கு வந்து ஒரு இன்பமோ துன்பமோ உணர முடியாது. அந்த உயிரற்ற ஜடப்பொருள்களுக்கு வந்து இன்ப துன்பங்கள் கிடையாது, சுக தூக்கங்கள் கிடையாது. அப்போ எவைகளுக்கெல்லாம் உணர்வு உள்ளதோ, உணர்ச்சிகள் உள்ளதோ, அங்கே நிச்சயமாக சுகம் மற்றும் துக்கம் ஆகியவை இருக்கத்தான் செய்யும். மேலும் அந்த சுகம் மற்றும் துக்கம் பற்றிய அறிவும் அதனிடத்தில் இருக்கத்தான் செய்யும் என்று இங்கு சாஸ்திரம் சொல்ல வருது. அப்போ நம்ம இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த சுக துக்கங்களை நம்ம அனுபவமாக்குகின்ற விஷயம் உயிருள்ள பொருளை தான் சாத்தியம், அது உணர்ச்சி உள்ள பொருளாக தானே இருக்கணும். ஏன்னா உயிர் இருந்தால் அதுக்கு உணர்ச்சி இருக்கும், உணர்ச்சி இருந்தால் அதில் சுக துக்கம் இருக்கும். ஆனால் அந்த சுக துக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபாடுகள், மாறுபாடுகளை நம்ம பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளை யாராவது ஒருத்தர் கத்தியில் அறுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ரத்தம் வந்து வலி தாங்க முடியாமல் துடிப்போம். அதுவே ஒரு தாவரத்தை யாராவது கத்தியில் அறுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அது துடிக்கவும் செய்யாது, அதுக்கு ரத்தமும் வராது. அப்போது அதனுடைய சுக தூக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரத்தில் உயிர் இருக்குது, ஆனால் அதில் உணர்ச்சி வந்து பெருக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அது ஒரு அறிவுக்குள்ளே தான் அது வேலை செய்யும். வெறும் தொடு உணர்வை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கோம். மற்றபடி அதுக்கு கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ எதுவுமே இல்லாததுனால அது ஐயோ என்னால் வலி தாங்க முடியலான்ட்டு கதராது. கண்ணீர் விடுவதற்கு அது கண்ணும் கிடையாது, பிரச்சனையை நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு அதுக்கு வாயும் கிடையாது. அப்போ என்ன பண்ண முடியும்? அதுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லாததுனால அந்த தாவரம் தான் பாதிக்கப்பட்டது கூட தெரியாமல் இருக்கும். தன்னை ஒருத்தர் அறுத்து விட்டார், அறுவடை செய்து விட்டார் என்று கூட தெரியாத நிலையில தான் அந்த தாவரம் இருக்கும். அப்போ இங்கே உணர்ச்சிகளில் பாருங்களேன் வித்தியாசம். தாவர உடலில் ஒரு விதமான உணர்ச்சி வெளிப்பாடு, பறவைகளில் ஒரு விதமான உணர்ச்சி வெளிப்பாடு, புழு பூச்சிகள், மிருகங்கள் அப்படின்னு நம்ம கடந்து வரும்போது மனிதன் இடத்துல மட்டும் அதீத உணர்ச்சி வெளிப்பாடுகள் வெளிப்படுவதை நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த அதீத உணர்ச்சி வெளிப்பாடுகள் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இப்ப நம்மிடத்தில் வெளிப்படுகின்ற உணர்ச்சிகளை நன்மை தீமைகளின் அடிப்படையில நம்மால் பகுத்தறிய முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏனென்றால் இங்கு படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மகத்தானவன் மனிதன் என்பதனால அவன் நன்மை தீமைகளை பகுத்தறிந்து தனக்கு எது நன்மை செய்கின்றதோ அதுவே மற்றவைகளுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அணுகுவானே தவிர, தனக்கு தீமை செய்வது மற்றவற்றுக்கும் தீமை செய்துவிடும் என்ற அடிப்படையிலே அதை தவிர்ப்பானே தவிர, மனம் போன போக்கில் அவன் வாழ மாட்டான். காரணம், அவன் பகுத்தறிவு உள்ளவன், அவன்தான் மனிதன் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்போ நம்ம இந்த அறிவு பரிமாணத்துல உயர்நிலை பரிமாணத்துக்கு வந்து மனிதனாக நம்ம மாறுவதற்காகவும், அந்த மனிதனாக நாம் இருந்து கொண்டு புனிதனாக மாறுவதற்காகவும் முயற்சி எடுக்கும்போது நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற விஷய சுகங்கள் அடிப்படையில் தான் நமக்கு சுக துக்கங்கள் அமைகின்றது என்று சாஸ்திரம் சொல்லுது. இப்ப சுகமும் துக்கமும் இப்ப மிருகங்களுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு இருக்காது. இப்ப மிருகங்களுக்கு வந்து எப்ப தெரியுமா சுக துக்கம் உண்டாகும்? பசி எடுத்தா அது துக்கம் அடையும், பசியினால துக்கம் அடையும். அது உணவை சாப்பிட்டு முடிச்ச உடனே சுகம் அடைஞ்சிடும். அப்ப இங்க ரெண்டு விஷயம்தான், ஒரு பசி, அந்த பசியினால அது வாடுது, பசி நிவர்த்தி ஆன உடனே அது இயல்பு நிலைக்கு வந்துடுது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தால கொல்லப்படும் போது தன்னை சாகடிக்குதேங்கிற வேதனையில் அது சாகுது, அவ்வளவுதான், அதனுடைய சுகத்துக்கம் அப்படியே முடிஞ்சு போயிடும். ஆனா மனிதனுடைய சுகத்துக்கம் அப்படி இல்லை. இவன் என்ன பண்ணுவான், மன ரீதியா நிறைய விஷய சுகங்களை வெளியிருந்து ஏற்றி வைத்துக் கொண்டதுனால நிறைய ஆசா பாசங்களுக்கு அடிமையாகி கிடக்கிறான். மனிதன் வந்து நிறைய சுகபோகங்கள்ல சிக்கி சின்ன பின்னமாகி கிடக்கிறதுனால இவனுடைய ஆசைகள் தான் இவனுக்கு அதீத துக்கத்தையும் அதீத சுகத்தையும் கொடுக்குது. நல்லா சம்பாதிச்சு வசதி வாய்ப்போடு வாழ்கின்றவன் வந்து காரு பங்களா செல்வாக்கோட பதவி அப்படிங்கிற ஒரு உயர் நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அப்ப அவன் சுகமாக இருக்கிறானா அப்படின்னு நாம பார்த்தோம்னா நம்ம பார்வைக்கு அவன் சுகமா இருக்கிற மாதிரி தெரியும். இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை, வறுமை, அன்றன்னைக்கு வேலைக்கு போனதான் சோறு, கூலி வேலைக்கு போவான், ஒரு விவசாய வேலையை செய்வான், அன்னைக்கு ஒரு 500 ரூபா கூலி கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் கஞ்சி வச்சு அந்த குடும்பம் சாப்பிடும். அப்போ இந்த நிலையில அவனுடைய வாழ்க்கை போகும். அப்போ இங்க சுக துக்கம்ங்கிற அடிப்படையில் நம்முடைய பார்வையில நாம எதுலெல்லாம் மயங்கி கிடக்கிறோம், வெளி விஷயங்கள்ல எப்படி மயங்கி கிடக்கிறோம் அப்படிங்கிறது நாம பார்க்கும்போது நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம், காரு பங்களா செல்வாக்கு பதவி இருந்தா நம்ம சுகமா இருக்கலாம், வெறும் இந்த கஞ்சிக்கு வழி இல்லாம டெய்லி 500 ரூபா சம்பாதிக்கிறவன் சுகம் இல்லாம இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை அப்படி இல்லை. இங்க சுக துக்கம் என்பது வந்து பணத்தின் அடிப்படையில் இல்லை, அவரவர்கள் மனதின் அடிப்படையில் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு புரியும். அந்த நிலையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏழை விவசாயி வந்து ஒரு 500 ரூபா கூலிக்கு வேலைக்கு போயிட்டு வந்து அன்னைக்கு சாயந்தரம் வந்து அவன் கஞ்சி வச்சு குடிச்சாலும் அவன் குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அந்த உணவுகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொண்டு அவங்களுடைய அந்த அன்பை பரிமாறுறாங்க பார்த்தீங்களா, அந்த உணவோடு சேர்ந்து அன்பும் பரிமாறப்பட்டு அந்த ஆனந்த நிலையில் அவர்கள் வாழுகின்ற அந்த இயல்பான வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய பணக்காரனால் கூட வாழ முடியாது என்பதை நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். ஏன்னா பணக்காரன் எப்படி எப்பயுமே லைஃப் ஸ்டைல் வந்து பிஸி ஷெடியூல், அவன் சாப்பாட்டுக்கே வரமாட்டான், ஹோட்டலில் தான் இருப்பான், 5-star ஹோட்டலில் தான் இருப்பான். அவன் மனைவி மக்களுக்கு ஃபோன் பண்ணிடுவானா, இன்றைக்கெல்லாம் வர முடியாது நீங்களே சாப்பிட்டுக்குங்கன்றுவான். இந்த அம்மா என்ன பண்ணுவோம், சமைச்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே மறுநாள் அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்க என்ன பண்ணும், ஸ்கூலுக்கு சாப்பாடு பழைய டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வந்து ஈவினிங் வந்த பிறகு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு டியூஷன் போயிடும், அதுவும் வீட்டுக்கு வர்ற நேரம் அன்டைமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு நேரத்தில் சாப்பிடும், இந்தம்மா ஒரு நேரத்தில் சாப்பிடும், அந்த வீட்டுக்காரர் ஒரு மாதிரி ஒரு நேரத்தில் சாப்பிடுவார். இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காது, ஒரு ஒழுங்கு வாழ்க்கை இருக்காது. பணத்தின் அடிப்படையிலையும் பதவியினுடைய சுகத்திலையும் வாழுகின்ற மனிதர்களிடத்துல அன்பும் இருக்காது. அப்போ எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கைன்னா ஒரு இயந்திர வாழ்க்கையாக இருக்கும், அப்படித்தான் நம்ம சொல்லணும். அப்ப இந்த இயந்திர வாழ்க்கையும் உண்மையான இன்ப வாழ்க்கைக்கும் வித்தியாசம் தெரியாம வாழுகின்ற மனிதன் வந்து எப்பொழுது விழித்துக் கொள்கிறானோ அப்போ வந்து அவன் உணர்ச்சின்னா என்ன, உணர்வுனா என்னங்கிறதெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா இங்க உணர்வின் அடிப்படையில் தான் உணர்ச்சி வெளிப்படுது, ஆனா அந்த உணர்வு தான் ஆன்மா. ஆனால் அந்த ஆன்மா எப்படி பிரகாசிக்க வேண்டுமோ அப்படி பிரகாசிக்காமல் அதற்கு எதிர்மறையாக பிரகாசிக்கின்ற நிலைக்கு கொண்டு வந்து மனிதன் நிறுத்திக் கொள்கிறான். ஆனந்த நிலையில் அந்த உணர்வில் வாழ்வதற்கு பதிலாக மிகவும் துக்ககரமான வாழ்க்கையை உணர்ச்சிகளின் அடிப்படையில் வாழுகின்ற நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டிருக்கின்றான் என்றதை நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இங்க உணர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டுதான் சுகத்துக்கங்கள் இருக்கின்றது என்ற விஷயத்துக்காக நான் இப்ப இதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா நீங்க சுகத்துக்கம்னா எப்படி புரிஞ்சுக்கணும், ஏதோ பணம் வந்துட்டா சுகம், பதவி வந்துட்டா சுகம், அப்படி சொல்ல வரல சாஸ்திரம். இங்க அன்பின் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்ல வருது, அது ஆனந்தத்தை கொடுக்க முடியும் என்று சொல்ல வருது, அதற்கு நம்ம உணர்வோடு ஒன்றும் போதுதான் அது நடக்கும் என்று சொல்ல வருது, அந்த உணர்வு வெளிப்படுகின்ற முறைகளிலே உண்டாகின்ற உணர்ச்சிகளை பற்றி பேசுது. அந்த உணர்ச்சி வந்து என்ன சொல்லுது, ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா, ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டளை ஆறு. அப்ப அதுல வந்து அன்பு கருணை இந்த மாதிரி உள்ளம் கொண்டவன் மனித வடிவில் தெய்வம், காமம் குரோதம் லோபம் போன்ற மோசமான குணங்களை கொண்டவன் மனித வடிவில் மிருகம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, சிவாஜி படம் அது, ஆண்டவன் கட்டளைன்னு நினைக்கிறேன், ஆறு மனமே ஆறு அந்த பாட்டை போட்டு கேட்டு பாருங்க. அப்ப இங்க அன்பு கருணைங்கிற அடிப்படையில ஒரு ஆனந்தம் நம்ம இடத்துல நடக்குது அப்படின்னா அது என்ன மாதிரியான உணர்ச்சி, நல்ல உணர்ச்சிகள், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற உணர்ச்சிகள். அதுவே அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம கிட்ட வேற கோபம் காமம் லோபம்ங்கிற மோசமான விளைவுகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அது நமக்கு துக்கத்தை கொடுக்கின்ற உணர்ச்சிகள். அப்ப இங்க சுகத்தை வெளிப்படுத்துகின்ற உண்மையான உணர்ச்சி வந்து எப்படி இருக்கும், அன்பு கருணையினுடைய அடிப்படையில் இருந்தா அவன் எப்படி இருப்பான், மனித வடிவில் தெய்வமாக இருப்பான். அதுவே அவனிடத்துல இந்த காமம் குரோதம் எல்லாம் இருந்ததுன்னா அவன் மனித வடிவில் மிருகமாக இருப்பான் என்பதை சாஸ்திரம் இங்க எடுத்து சொல்லுது. அதுதான் ஞானிகள் மகான்கள் எல்லாம் இப்படி பாடல்களாகவும் நமக்கு பாடியிருக்காங்க. அதுல கவிஞர் கண்ணதாசன் வந்து நடைமுறை வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாடியிருக்கிறார், அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம பாட்டு படம் எல்லாம் பார்க்கறதோடு சரி அதனுடைய தாத்பரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, புரிந்து கொள்ளும் போது நம்ம கொஞ்சம் மேல்நிலைக்கு வரலாம். அதுதான் அறிவு பரிமாணத்தினுடைய உயர் பரிமாணம் என்று பார்க்கப்படுது. அப்ப இங்க வந்து நம்ம இந்த மந்திரங்கள்ல ஐந்து மந்திரங்கள்ல சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ததேவ பிரம்மா தம் வித்தி நேதம் யதித்தம் உபாசதே, வழிபடுகின்ற பொருள் பிரம்மம் அல்ல ஆன்மா அல்ல அப்படின்னு சொல்லிடுது இந்த சாஸ்திரம். அப்ப ஏன் அப்படி சொல்லுது, இரண்டாவது வரிய ஐந்து மந்திரங்களிலும் இந்த ஒரே வரிய மீண்டும் மீண்டும் சொல்லுது. அப்ப அதன் மூலமாக அந்த கருத்தின் முக்கியத்துவம் நமக்கு இங்கு வலியுறுத்தப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கருத்தை வந்து முக்கியத்துவம் கொடுத்து வலியுறுத்துது, ஐந்து மந்திரங்கள்ல வலியுறுத்துது. அப்போ நாம் இங்கே வழிபடுகின்ற பொருள் ஆன்மா அல்ல என்பதே அந்த கருத்து, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஆன்மா என்பது எது, இப்ப இவ்வளவு நேரம் அதான் நான் சொன்னேன், ஆன்மா என்பது உயிருள்ள பொருட்களில் இருக்கிறது. நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கல்லுல தான் கடவுள் இருக்கான், கோயில் கோயிலா சுத்துறோம், எவ்வளவு ஒரு அஜ்ஞானம், எவ்வளவு ஒரு அறியாம. இப்ப சபரிமலையில அளம் போது இது கூட்டம் பக்கா பிசினஸ், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு டைம் அங்கே சபரிமலையில் இத்தனை லட்சம் பேர் கூடுனாங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன் கல்லா கட்டுது அரசாங்கத்துக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மக்கள் வந்து எங்கெல்லாம் மடக்கப்படுகிறார்கள், எப்படியெல்லாம் மக்களை வச்சு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மட்டமான மனோபாவம் உள்ள மனிதர்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க முடியுது, அது ஆன்மீகத்திலும் சரி அரசியல்லையும் சரி. ஏன்னா இங்கே ஆன்மீகமும் அரசியலும் இப்போ ஒன்றா ஆயிடுச்சு, அந்த நிலையில் போயிட்டுருக்கு. இது எதுக்காக நான் இதை பேசுறேன், ஒரு விழிப்புணர்வுக்காக பேசுறேன். அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், சாதாரண மனிதன் ஆன்மீகம் என்ற போர்வையில கோயிலையும் தெய்வ வழிபாட்டையும் சார்ந்தே இருக்கின்றான். ஆனால் அவ்வாறு அவன் வழிபடுகின்ற வழிபடும் பொருள் ஆன்மா அல்ல, அதாவது அவைகள் இறைவன் அல்ல என்பதே இங்கே இந்த கேன உபனிஷத்தின் முதல் அத்தியாயத்தின் இறுதியாக வருகின்ற ஐந்து மந்திரங்களும் மிக மிக ஆழமாக நமக்கு வலியுறுத்துகின்றன என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக கோயிலே இருக்கின்ற விக்கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லுனாலும் செம்பினாலும் ஆனவை. வீட்டிலே நாம் வழிபடுகின்ற பூஜை அறையில் உள்ள விக்கிரகங்கள் கூட பெரும்பாலும் பஞ்ச உலோகங்களால் செம்பினால் ஆனவைகளாக இருக்கும். ஒரு சில தெய்வ வழிபாடெல்லாம் எப்படி இருக்கும், காகிதத்தினால் வரையப்பட்ட போட்டோ அல்லது பெயிண்டால் செய்யப்பட்ட மையினால் எழுதப்பட்ட படங்கள், இப்படி தான் நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிற தெய்வ உருவங்களை நம்ம பார்க்குறோம். அப்ப ஏன் அவ்வாறு நாம் வழிபடுகின்றோம்? இந்த மாதிரி உருவங்களை வைத்துக் கொண்டு நாம் ஏன் வழிபடுகின்றோம்? அதற்கு நம்முடைய வேத சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அது ஒரு ஆரம்ப படிநிலை என்று சொல்லுது. அது எப்படி புரிய வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பார்ப்போம். இப்ப எங்கும் நிறைந்த இறைவன் வந்து உயிருள்ள பொருள்களை தான் பிரகாசிக்கிறான், அதுதான் ஆன்மா. ஆனா கல்லுல ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லைன்னு சொல்றதை விட அது வெளிப்படவில்லை. கல்லுலையும் வெளிப்படவில்லை, உலோகத்திலையும் வெளிப்படவில்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப உண்மையில் அந்த இறைவன் எங்க இருக்கிறான்? ஒவ்வொரு உயிருள்ள பொருள்களும் இருக்கிறான், அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம உயிருள்ள பொருள்களை நேசிக்கிறது இல்லை, அந்த உயிரற்ற கல்லுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறோம், அந்த விக்கிரங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறோம், அந்த போட்டோவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறோம். அப்ப இதுதான் நம்ம வந்து ஆன்மீகத்துல மிக கீழ் நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்கு வரும்போது தான் இது புரியவும் செய்யும். எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது, இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்கு எல்லாராலையும் வரவும் முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்ப என்ன நம்ம இங்க சொல்ல வருது இந்த வேதம் அப்படின்னா, இப்ப நம்ம சாதாரணமா வானத்துல ஒரு மூணாம்பறையை பார்க்க ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த மூணாம்பறையை வந்து நான் பாக்குறேன், அங்க பாருங்க மூணாம்பரம் தெரியுதுன்னு அவங்களுக்கு சொன்ன உடனே நீங்க எங்கீங்க எங்கீங்கன்னு தான் கேட்பீங்களே தவிர எக்ஸாக்ட் அந்த பிளேஸ் உங்களால லொக்கேட் பண்ண முடியாது. ஏன்னா அது வானத்துல பறந்த மேகமூட்டங்கள்ல நடுவுல அந்த சிறிய ஒரு கோடு மாதிரி இருக்கிற மூணாம்பரையும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், சரி உங்களுக்கு ஒரு ஷார்ட் மெத்தட் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட உங்களை கூட்டு போய் நிக்க வச்சு பாருங்க அந்த மரம் தெரியுதான்னு கேட்பேன். ஆமா தெரியுதுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பாருங்க அந்த மரத்துல மேல பாருங்க அஞ்சாவது கிளை தெரியுதா அப்படின்னு கேட்கறேன். அஞ்சாவது கிளை தெரியுது அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். ஏன்னா வானத்துல இருக்கிற நிலவத்தை உங்களால பார்க்க முடியல, ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாத கோடு. இது வந்து உங்களால பார்க்க முடியும், ஏன்னா உங்க கண்ணு கட்டின தூரத்துல இருக்கு. அப்ப அந்த அஞ்சாவது கிளை பக்கத்துல பாருங்க ஒரு பழம் தொங்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கறேன். ஆமாங்க தெரியுது அப்படின்னு. அந்த பழத்து பக்கத்துல பாருங்க வெள்ளையா ஒரு கோடு தெரியுது பாருங்க அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க அப்படியே அந்த மரம், அந்த மரத்துல இருக்கக்கூடிய ஐந்தாவது கிளை, அந்த ஐந்தாவது கிளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பழம், அந்த பழத்தின் பக்கத்தில் அந்த பெரிய உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. உடனே சூப்பருங்க இப்போ தெரிஞ்சிடுச்சுங்க, இப்போ நான் எங்கிருந்து வேணால் பார்ப்பேங்க. ஃபஸ்ட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியலைங்க அந்த சின்ன கோட்டை, அந்த மூணாம் பறைய. ஆனால் நீங்கள் வந்து இப்படி ஒரு ஐடியா கொடுத்து அது இருக்கிற லொக்கேஷனை எனக்கு எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ணி கொடுத்துட்டீங்க. அப்போ நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், மூணாம் பறை இங்கே தான் இருக்குன்னு நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். மேபி இனிமேல் நான் எங்கிருந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த மரத்துல இருந்து நகர்ந்து நின்னும் இனிமேல் நீங்க அந்த மூணாம் பிறையை பார்க்க முடியுமா முடியாதா? ஒன்ஸ் நீங்க அந்த இடத்த லொக்கேஷன் பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க எனிவேர் அந்த இடத்துல நீங்க நின்று பார்க்கலாம் இல்லையா? இதை தான் சாஸ்திரம் சொல்லுது, நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும். இறைவன் இப்படித்தான் இருக்கிறான், எங்கும் எதிலும் வியாபித்திருக்கின்ற அந்த எல்லையற்ற பரம்பொருளை பரமனை நாம் அறிந்து கொள்வதற்கான அடிப்படை பாடங்களாகத்தான் இந்த உருவ வழிபாடு இருக்கின்றதே தவிர, இந்த கல்லிலோ செம்பிலோ காகிதத்திலோ உண்மையில் கடவுள் இல்லை. காரணம், அது ஆன்மா பிரகாசிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கின்ற ஜட பொருட்கள். இது எத்தனை பேரால் ஏற்றுக்க முடியும் எனக்கு தெரியாது, ஆனால் இதுதான் முடிந்த முடிவு. கிளாஸ் இப்படித்தான் முடியும், ஏன்னா இங்கே வந்து வேதமே இதைத்தான் சொல்லுது. ஆரம்ப நிலை சாதகர்களால் இதை ஏற்றுக்கவே முடியாதுன்னு தான் நம்ம இந்த குரூப்புக்குள்ளே வர வேண்டான்னு சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணி என்னை கேட்டாங்க, ஐயா யாரையுமே ஜாயின் பண்ண முடியல, 10 பேர் ஜாயின் பண்ணலான்னு நினைச்சேன் என்னுடைய குரூப்ல இருந்து சேர்த்த முடியலன்னாங்க. நீங்க யாரையுமே சேர்த்த வேண்டாமா, இது புரியாது இந்த கிளாஸ் எல்லாருக்கும், ஏன்னா இதெல்லாம் ஹையர் சப்ஜெக்ட் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க வந்து அடிப்படை பாடங்களை படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களை கொண்டு வந்து இங்க உட்கார வைக்க பாக்குறீங்க, அது முடியாது, தயவு செஞ்சு யாரையும் சேர்த்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா உண்மையை நான் சொல்லணும் இல்லையா அதுக்காக. அப்ப இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த இறைத்தன்மை, அந்த இறை அம்சம், அந்த ஆன்மா என்பது உயிருள்ள பொருள்களில் தான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ அது எல்லா உயிர்களிலும் பார்க்க முடியும், ஆனா ஜட பொருள்களில் பார்க்க முடியாது. அந்த ஆன்மா பிரகாசிப்பதை அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படை உண்மையை எப்பொழுது மகான்கள் புரிந்து கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் இது மாதிரி பாட முடியும் என்று கூட நான் கடந்த முறை அப்பர் பெருமானுடைய பாடலை வந்து போன ஐத்ரேய உபநிஷத்துல அதை ஒப்பிட்டு காட்டினேன். அந்த பாடலை மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், ஏன்னா ஒவ்வொரு பாடத்திலையும் நான் மீண்டும் ரிப்பீட்டா அதை கொண்டு வருவேன். அந்த பாடல் என்ன, தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். அப்பர் பெருமானுடைய பாடல். அப்ப திருமாலும் பிரம்மாவும் பார்த்து தெரிந்து கொள்ள முடியாத இறைவனை என்னுள்ளே பார்த்து நான் தெரிந்து கொண்டேன் என்று ஒரு மனிதனாக இருக்கின்ற அப்பர் பெருமான் பாடுகின்றார். நாம் தேவர்களாக இருக்கின்ற திருமாலாலையும் பார்க்க முடியல, பிரம்மாவாலையும் பார்க்க முடியல இறைவனை, ஆனால் அப்பர் பெருமான் பார்த்து விட்டார். அப்போ எப்படி சாத்தியமானது? இதுதான் அறிவு பரிமாணம். நீங்கள் தேவாதி தேவர்களாக இருந்தாலும் சாதாரண தாவரமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் அந்த ஆன்மா பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆன்மா எதில் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறதோ அதுவே தூய அறிவு, அதுவே பரமன் என்று பார்க்கப்படுகிறது. அப்போ அது அப்பர் பெருமானில் பிரகாசித்த அவர்தான் பரமன், அவரே இறைவன். அவ்வளவுதான் விஷயம். வேற நம்ம எதை போய் இறைவன் சொல்றதுக்கு இங்க இருக்கு? அப்போ எங்கும் எதிலும் வியாபித்துள்ள இறைவனை இந்த மாதிரி உயிரினங்கள்ல கண்டு ஆனந்தப்படுகிறான் பார்த்தீங்களா, அவன்தான் உண்மையான ஞானி, அவன்தான் உண்மையான பக்தன், அவன்தான் இறை வழிபாட்டுக்கு தகுதியானவன். மற்றவர்களெல்லாம் இறைவனை வெறும் கல்லுலையும் மண்ணிலையும் பார்த்துட்டு இருக்கிற சாதாரண மனிதர்கள் என்றுதான் நீங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்போ நாம் வழிபடுகின்ற விக்கிரகங்களும் பூஜைக்கான பாடல்களும் மந்திரங்களும் உண்மை இறை அனுபவத்திற்கான ஒரு படிநிலைகள் மட்டுமே. அவைகள் மட்டுமே முடிந்த முடிவான அறுதி நிலை அல்ல என்பதை இந்த உபநிடத மந்திரங்கள் அந்த கருத்தை மீண்டும் மீண்டும் 5 மந்திரங்களின் வாயிலாக வலியுறுத்துகின்றன. அப்படியானால் கடவுள் எப்படி நம்முள்ளே பிரகாசிக்கிறார், எப்படி நம்மிடமிருந்து வெளிப்படுகிறார் அப்படின்னு ஒரு சின்ன கதையையும் பார்க்கலாம். ஏன்னா நான் ஒரு 30 நிமிஷத்தில் முடிக்கலாம்னு தான் நினச்சேன். இருந்தாலும் இந்த பாடல்களில் முடித்து ஒரு கதையோடு முடிக்கிறேன் இந்த 1வது அத்தியாயத்தை. அந்த கதை என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் ரிமைண்ட் பண்ணுறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு கடவுள் பக்தி உள்ள பக்தர் ஒருவர் இருந்தார். அவர் வந்து தீவிர இறை பக்தர். அவர் அவ்வளவு அதீத நம்பிக்கை இறைவன் மேலே. அவர் வழிபடுகின்ற இறைவன் வந்து கல்லில் விக்கிரகத்தில் தான் இருக்குது. அந்த நிலையில தான் அவர் இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார். அந்த நிலையிலேயே இறைவன் வெளிப்படுவார் என்று எதிர்பார்க்கிறார். மகாவிஷ்ணு மாதிரி வழிபட்டார்னா சங்கு சக்கரதாரியாக தன் முன்னாடி வந்து நிற்கணும்னு நினைக்கிறார். சிவபெருமான் மாதிரி வழிபட்டார்னா கையில் ஒரு சூலாயுதத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே நெற்றிக்கண்ணோட வரணும்னு எதிர்பார்க்கிறார். இப்படி தான் பக்தர்களுடைய நிலைப்பாடு இருக்குது இல்லையா, அதுக்கு தான் இந்த கதை. கடவுள் மேலே ஒரு அபரிமிதமான பக்தி, அது இறைவன் என்னை கைவிட்டு விட மாட்டான், அவனே எல்லாமா இருக்கிறான், எங்கும் நிறைந்திருக்கிறான், அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கார். ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு வெள்ளம் வந்துடுது, சரியான வெள்ளம், ஊர் பூரா தண்ணி பூந்துடுச்சு. அப்போ இவருடைய வீட்டுக்குள்ளேயும் தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இவரால் என்னடா வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியலையே அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் மேல் மாடிக்காவது போகலாம் அப்படின்னு மேலே ஏற ஏறவே தண்ணி அந்த வீட்டினுடைய முற்றம் வரைக்கும் வந்துடுது, மேலே வரைக்கும் வந்துடுது. சரி இனிமேல் இங்கே இருக்க முடியாது, நம்ம மொட்டை மாடிக்க போயிடலான்ட்டு அவர் மேலே போய் மொட்டை மாடியில் நிற்கிறார். மொட்டை மாடியில் நின்று இருக்கும்போது கூட தண்ணி மேலே வந்து மொட்டை மாடியிலேயே அவருடைய கால் பகுதி வரைக்கும் தண்ணி நின்றுகிட்டு இருக்குது. அப்போ இந்த நிலையில் அந்த ஊரில் என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் வந்து சரி மக்கள் ரொம்ப இந்த மாதிரி வெள்ளத்தில் சிக்கிட்டு இருக்காங்க, உடனடியாக அவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வாங்கன்ட்டு அந்த ஊரில் பரிசல் ஏற்பாடு பண்ணி அந்த ஊருக்குள்ளே மக்களை பரிசல் அனுப்புகிறாங்க, போய் சீக்கிரம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சேஃபாக இடத்துக்கு கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பரிசல் வருது, பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து வீட்டுக்காரன் எல்லாம் அந்த பரிசலில் ஏறி ஏறி அவங்க உயிரை காப்பாற்றிக்க கிளம்புறாங்க. இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு, அந்த அபரிமிதமான கடவுள் நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இல்லை இல்லை நான் வரலிங்க, என்னை கடவுள் காப்பாற்றுவார் அதுன்ட்டு வீட்லேயே இருக்கிறாரு. அப்புறம் வெள்ளம் அதிகமாகிக்கிட்டே வருது, அந்த வீட்டு முகட்டை தொட்டுடுச்சு, மேலே மொட்டை மாடிக்கு வந்துருச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மேலே ஏறி ஒரு இடுப்பளவுக்கு வந்துருச்சு, மொட்டை மாடி அளவு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. இவர் அதுக்கு மேலே போகிறதுக்கு இடம் இல்லை, அங்கேயும் இடுப்பளவுக்கு தண்ணி இருக்குது. அந்த நிலையில் இன்னொருத்தர் ஒரு போட் எடுத்துகிட்டு வராரு. அவர் போட் எடுத்துகிட்டு வந்து குரல் கொடுக்குறாரு, ஐயா சீக்கிரம் வாங்க, தண்ணி நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஆபத்து, நீங்கள் உடனடியாக வந்து மேலே ஏறிடுங்க, போட்டில் ஏறிக்கிங்கன்னு கெஞ்சுறாரு அவர். இல்லை இல்லை நீங்கள் போயிட்டே இருங்க, என்னை கடவுள் பார்த்துக்குவார், காப்பாற்றிக்குவார் அப்படின்னு அவர் கடவுள் மேலே இருக்கிற அபரிமிதமான நம்பிக்கையில் நான் வரமாட்டேன் அப்படின்றாரு. அப்புறம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறார், கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும், ஏன்னா நான் உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி அற்ப மனிதர்கள் வந்து என்னை அழைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் வந்து உன்னை தான் நம்புகிறேன், நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு மீண்டும் அந்த இறைவனிடத்தில் முக்கியமான பிரார்த்தனை வைக்கிறார். இந்த நிலையில் தண்ணி மேலும் ஏறி ஏறி அவருடைய கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. இன்னமேல் அவர் வந்து மூக்கு மக்கம் தண்ணி போச்சுன்னா மூச்சு விட முடியாமல் இறந்து போகிற நிலை, கழுத்து வரைக்கும் தண்ணி. இப்போ அவர் தத்தளிச்சுக்கிட்டு நிற்கும்போது மேலே ஒரு ஹெலிகாப்டர் வருது. அந்த ஹெலிகாப்டரில் ஒருத்தர் மேலேருந்து கைத்த கீழே போட்டு வீசி போட்டு, ஐயா சீக்கிரம் மேலே ஏறுங்க, இன்னும் நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா பழைக்க மாட்டீங்க, எல்லாம் வந்துட்டாங்க மக்கள், நீங்கள் ஒருத்தர் தான் நின்றுட்டு இருக்கீங்க, உடனடியாக அந்த கைத்த பிடிச்சி மேலே ஏறுங்க அப்படின்னு அவர் மேலே ஹெலிகாப்டர்ல ஒருத்தர் கத்துறாரு அந்த பக்தரை பார்த்து. ஆனாலும் இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை எனக்கு கடவுள் பார்த்துக்குவான், உங்களை நம்பி நான் ஹெலிகாப்டர்லாம் வரமாட்டேன், எனக்கு கடவுள் தான் முக்கியம், அவர் எனக்கு அவ்வளோ நம்பிக்கையானவராக இருக்கிறதுனால அவர் என்னை காப்பாற்றிக்குவார், நீங்கள் போயிட்டே இருங்கன்ட்டு அந்த ஹெலிகாப்டரையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு, அந்த கழுத்து இருக்கிற தண்ணி வந்து முகத்தை பூரா மூழ்கடிச்சு மூச்சு விட முடியாமல் அப்படியே இறந்து போயிடுறார். அந்த இறந்தவர் கடவுளை பார்க்குறார், இது கதை தானே, கடவுளை பார்க்குறார். அப்போ அந்த கடவுள்கிட்ட வந்து கேட்குறாரு, ஏன்பா நான் எவ்வளவு உண்மையாக உன்னை நம்பினேன், நீ எப்படிப்பட்ட ஒரு முக்கிய கடவுளாக நான் உன்னை நம்பிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்னை கைவிட்டுட்டியே அப்படின்னு கடவுள்கிட்ட அவர் வேண்டுறாரு. அப்போ கடவுள் சொல்கிறாரு, பக்தனே நான் எங்கே உன்னை கைவிட்டேன், நீ பக்தியுடன் கேட்டதுனால தான் நான் முதல் முதல்ல ஒரு பரிசல் அனுப்பிச்சேன், ஒரு ஓடத்தை அனுப்பிச்சேன், அதில் நீ ஏற மறுத்துட்ட, அதுக்கப்புறமும் உன்னுடைய நிலையை பார்த்து நான் பரிதாபப்பட்டு ஒரு பெரிய படகை அனுப்பிச்சேன், அந்த படகுலையும் நீ ஏற மறுத்துட்ட, அதன் பிறகு நீ வேண்டின என்கிட்ட இப்படியாவது என்னை காப்பாற்றிட்டு இறைவான்னு கெஞ்சினேன், சரி இப்படி என் பக்தன் கெஞ்சிலானே அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்காக தான் ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சி விட்டேன், அந்த ஹெலிகாப்டர்லேருந்து நான் கைத்த வீசினேன், நீ மேலே வரல, நீ எல்லாமே முடியாது முடியாதுன்னு சொல்லி என்ன இருக்கிறத புரிஞ்சிக்காம நீ தடுத்துட்ட, அப்போ நீ தான் இதை புரிஞ்சுக்கணும், நீ நினைக்கிற மாதிரி நான் அந்த உருவத்தில் வரமாட்டேன், எந்த உருவத்தில் வேணால் நான் வருவேன், ஆனால் என்னை பார்க்கறதுக்கு உண்டான பக்குவம் உனக்கு இல்லை, அதனால தான் உனக்கு இந்த மரணம் என்று இந்த கதை நமக்கு சொல்ல வர்ற கருத்து. அப்போ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், மரணம்ங்கிற ஒரு நிலையிலிருந்து நம்ம விடுவிச்சு மரணமில்லா பெருவாழ்வுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நாம் எங்கே மாறுபடணும், இந்த சிற்ப வழிபாடுகள் விக்கிரக வழிபாடுகள் இருந்தெல்லாம் நம்ம விடுவிச்சுக்கிட்டு உயிருள்ள பொருட்கள் எல்லாம் இறைவனை பார்க்க ஆரம்பிக்கணும். எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிற இறைவனை ஒவ்வொரு உயிருக்குள்ளும் அவன் ஆன்மா பிரகாசித்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள அந்த எல்லையற்ற ஆனந்தம் மலர்வதை நாம் அனுபவமாக்க முடியும். அப்போ இந்த கதையினுடைய ஆழமான உண்மை என்ன, இந்த உபநிஷத்தினுடைய ஆழமான உண்மை என்ன அப்படின்னா, நாம் நினைத்து கொண்டிருப்பது போன்று கடவுள் கல்லிலோ செம்பிலோ ஐம்பொன்னிலோ போன்ற விக்கிரகங்களில் மட்டும் இல்லை, அவன் எல்லாவற்றிலும் இருக்கின்றான், எப்படி வேண்டுமானாலும் அவன் வெளிப்படுவான் என்பதை ஏற்கும் போது தான் நம்முடைய பக்தி கல்லையும் விக்கிரகங்களையும் கடந்து அனைத்தையும் நேசிக்கின்ற அன்பு எனும் தூய அனன்ய பக்தியாக பிரகாசிக்கத் தொடங்கும் என்பதாக இந்த முதல் அத்தியாயம் நிறைவு பெறுகின்றது. அடுத்தது நம்ம நாளைக்கு இருந்து இந்த கேன உபநிஷத்தினுடைய இரண்டாவது அத்தியாயத்தை தொடங்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.